நமஸ்காரம். ஒருவர் கேள்வி அனுப்பியிருந்தார். மூன்று பகுதிகள் இருந்தன. ஒரு ஜீவன் முக்தி அடைந்து வைகுந்தத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறார். அர்ச்சிராதி எனும் மார்க்கத்தில் பயணம். அதிலே 12 உலகங்கள் வரும். அந்தந்த லோகத்துக்கு தேவதை வாயிலிலே நின்று முக்தி அடைய பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். பூர்ண கும்பம் கொடுப்பார்கள். தங்கள் இல்லத்துக்கு வந்து போக வேண்டும் என்று அழைப்பார்கள். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் முக்தி மார்க்கத்திலே போய்க் கொண்டிருப்பவருக்கு இதெல்லாம் பிடிக்குமா? அவர் பகவானை தேடிப்போபவர். இந்திரனோ வருணனோ பிரம்மாவோ இவர்கள் கொடுக்கும் பிரசாதங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாரா? இது முதல் கேள்வி. அடுத்தது, வைகுந்தத்தை அடைந்த பிற்பாடு பகவானை போலவே உருவம் கிட்டும், முக்தனுக்கும் கிட்டும், இதுக்கு சாரூபியம்னு சொல்வார்கள் என்று சொல்லப்படுகிறதே, அதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே. அவரை போல் உருவத்தை நாம் ஏற்கலாமா? அவர் யார், நாம் யார்? அது என் தலையில் திணிக்கப்படுமா? எனக்கு வேண்டாம் என்றால் அந்த உருவம் வேண்டாம்னு சொல்லிவிடலாமா? இது இரண்டாவது கேள்வி. பெருமானுக்கு அருகிலே சென்ற போது ஆதிசேஷனில் அவர் அமர்ந்திருப்பார். நாம் அதில் காலை வைத்து ஏறுவோம். ஆதிசேஷனை மிதித்துக் கொண்டு ஏறி பெருமானின் மடியில் உட்காருவோம். அவர் நம்மை அணைத்துக் கொள்வார். இப்படி சொல்லப்பட்டுள்ளதே. பகவானுடைய துளசியோ பிரசாதமோ கீழே கிடந்திருந்தால் கூட மிதிக்க மாட்டோமே. அப்படி இருக்கும்போது ஆதிசேஷனை மிதிக்கலாமா? இது என்ன தண்டனையா? இல்லை, அங்கு சென்ற பிற்பாடு நம் ஆசைக்கு இடமே இல்லை, அவர் விருப்பப்பட்டபடிதான் நடந்தாக வேண்டும் என்று பேசாமலே இருக்க வேண்டுமா? இதுதான் மூன்று கேள்விகள். கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம். அதற்கு முன்னால் இது எல்லாமே நம்முடைய சிந்தனை என்கிற நோக்கில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஏனெனில் எந்த ரிஷி எழுதினதோ, ஆழ்வார் எழுதினதோ, ஆச்சாரியர்கள் எழுதினதோ, இதை போல் இது ஒரு திணிப்பாக இருக்கும், நமக்கு அது பிடிக்காது என்று யாருமே எழுதவில்லை. ஆனால் இந்த கேள்வி அப்படி வந்திருக்கிறது என்றால் அது கேட்டவருடைய எண்ணம். கேட்டவருக்கு எவ்வளவு தூரம் பகவானுக்கு நான் அடிமை, தாசன், அவன் பக்தன், அப்படி இருக்கும்போது அவருக்கு நிகராக ஆதிசேஷனை மிதிப்பதோ அல்லது அவருக்கு சமமான உருவத்தை அடைவதோ இதெல்லாம் நினைத்தும் பார்க்க முடியவில்லையே என்று கேட்டவர் யார் வேணாம் இருக்கட்டும், நாமவே இருக்கட்டும், நமக்கு எவ்வளவு தூரம் தாஸ்யம் தெரியுமோ, எவ்வளவு தூரம் தொண்டுபட்டிருத்தல் தெரியுமோ, அதை வைத்துக்கொண்டே இந்த எண்ணம் வருமானால் நம் ஆச்சாரியனுக்கு தொண்டராக இருப்பது எவ்வளவு தெரிந்திருக்கும், அவர் எவ்வளவு வாசித்திருப்பார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பிறந்த ஆச்சாரியர்கள் இந்த சந்தேகத்தை கிளப்பவில்லை. அவர்களுக்கு மட்டும் ஆதிசேஷனை மிதிக்க வேண்டும் ஆசையா? மிதிப்பார்களா? நிச்சயம் மாட்டார்கள். அவர்களுக்கும் துளசியை மிதிக்க மாட்டார்களே. அதனால் எங்கோ பொருந்தவில்லை. இல்லை என்றால் இத்தனை பேரும் இத்தனை ஆண்டுகளாக இப்படி எழுதவில்லையே, இது ஏன் தோன்றுகிறது? வேறொன்றுமில்லை, சின்ன ஒரு மாறுதல் கொண்டு வர வேண்டும். இந்த எண்ணம் எல்லாம் இப்போது கர்மங்களுக்கு உட்பட்டிருக்கும் நம்முடைய எண்ணங்கள். சத்துவம், ரஜசு, தமசு என்கிற மூன்று குணங்களுக்கு உட்பட்ட நம்முடைய எண்ணங்கள். நாம் அர்ச்சிராதி மார்க்கத்தில் பயணப்பட போவது கர்மங்கள் தொலைந்த விற்பாடு. ரஜஸும் தமசும் குறைந்த விற்பாடு. அந்த நிலையில்தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இருந்தனர். நம் போன்ற எளியவர்களுக்கு கர்மங்களே தொலைந்த விற்பாடு எப்படி ஒரு எண்ணம் இருக்கும் என்பதை கற்பனையும் செய்து பார்க்க முடியாது. அது ஆச்சாரியர்களுக்கு தான் முடியும். அவர்கள் அந்த நிலையிலே நின்றுதான் இதில் வருத்தப்படுவதற்கோ எரிச்சல் படுவதற்கோ ஒன்றுமில்லை என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்து விடுகிறோம். அது கர்மங்கள் நம் கண்ணை மறைக்கின்றன, ரஜோகுண தமோகுணம் கண்ணை மறைக்கிறது, அதனால்தான் இப்படி நினைக்கிறோம். ஆனால் ஆச்சாரியர்கள் அதை தாண்டி நின்று பார்த்து எழுதியிருக்கிறார்கள். இது அடிப்படையில் மூன்று கேள்விகளுக்குமே பொது. முதல் கேள்வி, பயணிக்கும் போது இந்திரனோ வருணனோ பிரம்மாவோ கொடுக்கும் பிரசாதத்தை ஏற்பார்களா என்றால், அவர்கள் எந்த பிரசாதமும் கொடுப்பதில்லை. போகும் வழியில் பூர்ண கும்பம் காட்டுவார்கள், அவ்வளவே. அப்படியே கைகூப்பி ஏற்றுக்கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். யாரும் எந்த உலகத்துக்குள்ளும் செல்ல போவதில்லை. மொத்த பிரயாணமே ஒரு சில மணித்துணிகள். அதனால் இவர் உள்ளே செல்வாரா என்கிற கேள்விக்கே இடமில்லை, எந்த பிரசாதமும் இல்லை. இரண்டாவது, பெருமானோடே சாரூப்யம் அது மட்டும்தான் எனக்கு உருவமா என்றால், இல்லை. 3, 7, 10, 100, 1000 ஆயிரக்கணக்கான வடிவங்களை எடுத்துக்கொண்டு முக்த ஜீவன் தொண்டு புரிகிறார் என்றுதான் உபனிஷத்து சொல்லுகிறது. இந்த வடிவம் உண்டு, பகவானை போலவே வடிவம் உண்டுன்னு சொல்லப்பட்டதே தவிர அது ஒன்றுதான் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. ச ஏகதா பவதி, த்ரிதா பவதி, தசதா பவதி, 1, 3, 10, 1000 என்று பல உருவங்களை எடுத்துக்கொள்ளலாம். பகவான் எங்கெங்கு செல்கிறாரோ பின்தொடர்ந்து சென்று தொண்டு புரியலாம். இமான் லோகான் காமான் நீ காமரூப்பியனு சஞ்சரன் என்கிறது உபனிஷத்து. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஆதிசேஷ பீட்டத்தில் கால் வைக்கலாமா என்றால், அவரும் தொண்டர் நாமும் தொண்டர். இதில் கால் வைத்தல் என்பதல்ல, பெருமானுடைய மடியில் உட்கார்கிறோம். அதற்காக அவர் பேரில் ஏறி அமர்கிறோம். அது அவருக்கும் பரம ஆனந்தம், அதில் நமக்கும் அத்தனை ஆனந்தம். அது எப்படி ஆனந்தம் வரும் என்று நீங்கள் நினைக்கலாம். இப்போது அது ஏன் ஆனந்தமாக தெரியவில்லை என்றால், கர்மத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறோம். ரஜோகுண தமோகுணம் இருக்கிறது. அழுக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறபடியாலே அது சுத்தி சுத்தி நமக்கு தோன்றுகிறது. இப்போது நம்மை பார்த்து பூட்டு சாவி கடைகளை எடுத்து விட்டால் என்ன ஆகும்னு கேட்டால் திடுக்கிடுவோம். பூட்டு சாவி கடை இல்லாவிட்டால், பூட்டாவிட்டால் வீடு என்னாகும்? ஒரு நாள் வெளியே போய்விடுவதற்குள்ளே கொள்ளையடிக்கப்படும் என்று சொல்லுவோம். திருடர்களே இல்லாத இடத்துக்கு போனால்தான் பூட்டு சாவி கடை இல்லை என்று சொன்னால் திடுக்கிட மாட்டோம். ஆனால் அப்படி திருடர்கள் இல்லாத இடத்தை எங்கு தேடி கண்டுபிடிக்க? அதனால்தான் அது நமக்கு புரிவதில்லை. அதேபோல கர்மங்களே இல்லாத சத்துவகுணம் மட்டுமே இருக்கக்கூடிய வாழ்க்கை உண்டு, இடம் இருக்கிறது. அதை நம்மால் இப்போது கற்பனை செய்ய முடியாது. எப்படி சொல்லுகிறீர் என்று கேட்டால், அந்த நிலையை உணர்ந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இதைப்போல் எரிச்சல் வரும், இதைப்போல் வருத்தம் வரும் என்று எழுதவே இல்லை, சந்தோஷமாகத்தான் எழுதியிருக்கிறார்கள்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.